واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون. அந்த நாளில் யாரும் யாருக்கும் கை கொடுக்க முடியாது. ஏன், அதாவது தந்தை தனது பிள்ளைக்கு உதவ முடியாது, பிள்ளைகள் தனது தந்தைக்கு உதவ முடியாது. இந்த உலகத்திலே வாழும் போதே அந்த நாளுக்காக தன்னை யார் தயார்படுத்திக் கொண்டார்களோ அவர்களுக்கு அந்த நாள் இன்ஷா அல்லாஹ் லேசாக இருக்கும்.
இன்னல் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار
கணியத்திற்குரியவர்களே ஹலே, மறுமையினால் அந்த விசாரணையினால், சாதாரணமா ஒரு அரசாங்க துறையில நம்மள விசாரிக்க போறாங்கன்னு சொன்னாலே எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அரசாங்கத்தினுடைய துறைகள்ல ஏதாவது ஒரு துறையில நம்மை பற்றி விசாரிக்க நம்மை அழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கடிதம் வருது. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து அல்லது காவல்துறையிலிருந்து அல்லது வேற ஏதாவது ஒரு துறையிலிருந்து உங்களுடைய சில காரியங்கள், அது பற்றி நாங்கள் உங்களிடத்தில் விசாரிக்க வேண்டும், இந்த நேரத்தில் நீங்கள் அங்கு ஆஜராக வேண்டும், அவ்வளவுதான். பத்து நாள் இருக்கும், அதுக்கு முன்னாடியே இவருக்கு பைஜாமா லூஸ் ஆயிடும். அன்னைக்கு போற அன்னைக்கு ராத்திரி தூக்கமே வராது. அடுத்த நாள் காலையில, அடுத்த நாள் காலையிலனா பகல்ல ஒரு மூணு மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட் இருக்கும். அன்னைக்கு ராத்திரியே தூக்கம் போச்சு, முடிஞ்சு போச்சு. எப்படி பயப்படுகிறோம் பாருங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மை விசாரிக்க இருக்கின்றார், ரப்புல் ஆலமீன் விசாரிக்க இருக்கிறார். உங்கள் அதை ரப்புக்கு முன்னால் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள், எதுவும் அல்லாஹ்விற்கு முன்னால் மறைந்துவிட மறையாது, மறைக்கவும் முடியாது. ரப்பனா இன்னக்க தஅலமு மா நுக்ஃபி வமா நுஅலின் வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷை. இப்ராஹிம் கலீலுல்லாஹ் ஸலவாத்துல்லாஹி வஸலாமுஹு அலைஹி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்த போது அப்படியே நடுங்கி அழுதார்கள். யா அல்லாஹ், நாங்கள் மறைப்பதும் உனக்கு தெரியும், நாங்கள் வெளிப்படுத்துவதும் உனக்கு தெரியும், உனக்கு எதுவுமே மறைந்ததில்லை ரஹ்மானே. அன்பானவர்களே, பின்னாடி ரொம்ப ஒரே கூக்கூன்னு மார்க்கெட் மாதிரி வச்சிருக்கிறாங்களே, என்னன்னு தெரியலையே. அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்திலே அடியான் கொண்டு வரப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற அந்த விசாரணையினால் எல்லாவற்றையும் அல்லாஹ் விசாரிப்பான். அமல்களை பற்றி விசாரிப்பான், அஹ்லாக்குகள் குணங்களை பற்றி விசாரிப்பான், கொடுக்கல் வாங்கலை பற்றி விசாரிப்பான், சில நேரங்களிலே எண்ணங்களை பற்றியும் விசாரணை உண்டு. எந்த எண்ணத்தை மனதிலே உறுதியாக எண்ணினானோ, செய்ய வேண்டும் என்று உறுதி செய்தானோ, ஆனால் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை செய்யாம போயிட்டான், வாய்ப்பு கிடைத்திருந்தா செய்திருப்பான், அதற்கும் அங்கே விசாரணை. ஏன், மனிதர்களுக்கு செய்த ஹக்குகளில் மட்டுமல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பூனையை ஒழுங்காக வளர்க்கவில்லை என்றால் அதற்கும் விசாரணை. எப்படி, வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு பிராணிக்கு அதற்குரிய ஹக்கை செய்யவில்லை என்றால் அதற்கும் விசாரணை, அந்த ஹக்கிலே குறை செய்திருந்தால் அதற்கும் தண்டனை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த நாளை பயப்பட முடியாமல் இருக்க முடியுமா? மனிதன் எங்கே ஓடுவான், தப்பிப்பதற்கு எங்கே வழி இருக்கிறது, யாரிடத்திலே செல்ல முடியும்? அன்பானவர்களே, அந்த விசாரணை நாளை எப்படி எதிர்கொள்வான் ஒரு அடியான், என்ன அமல்களை கொண்டு எதிர்கொள்வது, இந்த உலகத்திலிருந்து ஏதாவது காசு பணங்களை அள்ளி செல்ல முடியுமா? யாரையாவது சிபாரிசுக்கு நாம் கூட்டிக் கொண்டு செல்ல முடியுமா? என்ன செய்வது? வத்தக்கு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன் வலா யுஹது மின்ஹா அத்லுன் வலா ஹும் யுன்சரூன். அந்த நாளில் யாரும் யாருக்கும் கை கொடுக்க முடியாது. ஏன்? லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி, குழந்தை அதாவது தந்தை தனது பிள்ளைக்கு உதவ முடியாது, பிள்ளைகள் தனது தந்தைக்கு உதவ முடியாது, நஷ்ட ஈடு கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு அது தேவையில்லை. சிபாரிசு, யாரையும் சிபாரிசுக்கு கொண்டு வர முடியாது. நீங்களாக அல்லாஹு தஆலா நாடினால் மட்டும்தான் சிபாரிசாளர்களுக்கு விசேஷமாக அனுமதி கொடுப்பான். அவர்களுக்கு இன்னென்ன நீங்கள் ஹக்கிலே சிபாரிசு செய்யலாம் என்று. நாம சிபாரிசை தேடி கொண்டு வர முடியாது. சிலர்கள் சொல்வார்கள், பார்த்திருக்கலாம் நீங்கள், ஷேக் கா தாமன் பக்கட்லோ உடா கர்க்கே ஜன்னத்துமே பேங்க் தேகா ஷேக். எப்படி ஷேக்குடைய முந்தானையை பிடிச்சுக்கணுமா? ஷேக் அப்படியே தூண்டில் மாட்டின மீனை பிடிச்சி இருக்கிற மாதிரி அப்படியே சொர்க்கத்தில் தூக்கி போட்டுவாரா? சரி, ஏதோ ஷேக் எடுத்துல அமலை கேளுங்க, ஈமான கேளுங்க, இல்ம கேளுங்க, நல்லவர்களா மாறுங்க, சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்படி இல்ல, ஷேக்கா தாமன் பக்கல்லோ தும் ஹுதாக்கு நாஃபர்மானி கரேகா தப்பி, நபிக்கு நாஃபர்மானி கரேகா தப்பி, அல்லாவுக்கு ரசூலுக்கு மாறு செஞ்சாலும் பரவாயில்ல, ஷேக்குடைய தாமனை பிடிச்சா சொர்க்கத்துல தூக்கி போட்டுவார். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, சமீபத்தில் கூட வந்துச்சு, நாங்க அதை நேரடியாகவே பார்த்தோம். ஒரு ஊர்ல ஒரு ஷேக் வரார். அந்த காலத்தில் நான் சொல்றது, ஒரு நாளைக்கு 5 ரூபா வாங்கிட்டு போயிருவார். ஒரு தொழுகைக்கு 1 ரூபா மீன். சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு 5 ரூபா, ஒரு நாளைக்கு 5 ரூபா, ஒரு வக்துக்கு 1 ரூபா மீன். பள்ளிக்கு போய் தொழு அந்த ஊர்ல போய் மக்களை தொழுகை கூப்பிட்டா யாரும் வரமாட்டேன். ஹம் ஷேக்கு பைசா தேதித்தோம், ஹம்கு நமாஸ்கி ஜரூரத் நஹிண்டா, நாங்க ஷேக்கு காசு கொடுத்தா தொழுவுறது எங்களுக்கு தேவையில்லை. என்னப்பா காசு கொடுக்குறீங்க? என்னப்பா 5 ரூபா, ஒரு வக்துக்கு 1 ரூபா, ஷேக் எல்லாத்தையும் தொழுது பாருங்க சொல்லிட்டு. அன்பானவர்களே, ஏமாத்த முடியாது, தப்பிக்க முடியாது. ரப்பு விசாரணைக்கு வந்து விடுவான். ரப்புல் அர்ஷ், அர்ஷுடைய அதிபதி விசாரணைக்கு வந்து விடுவான். வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, ரப்பு வந்து விடுவான். யௌம யுக்ஷஃபு அன் ஸாக் வயுதுஊன இலா ஸுஜூத். அல்லாஹு தஆலா தனது சாக் ஒளியை வெளிப்படுத்துவான், சஜிதாவுக்கு அழைப்பு கொடுப்பான். இந்த துன்யாவிலே யார் முகஸ்துதியாக சஜிதா செய்து கொண்டிருந்தார்களோ அல்லது சஜிதா செய்யாமல் புறக்கணித்துக் கொண்டிருந்தார்களோ, நாளை மறுமையிலே அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஆகிரத்துடைய விசாரணையுடைய நாள் நாம் அனைவரும் சந்தித்தே ஆக வேண்டிய நாள். அந்த நாளை விட்டு நாம் எங்குமே தப்பிக்க முடியாது. இந்த உலகத்திலே வாழும் போதே அந்த நாளுக்காக தன்னை யார் தயார்படுத்திக் கொண்டார்களோ அவர்களுக்கு அந்த நாள் இன்ஷா அல்லாஹ் லேசாக இருக்கும். எப்படி? பரீட்சை வருவதற்கு முன்பே பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த முதல் நாளில் இருந்தே பாடங்களை கவனித்து படித்து யார் திறமைகளை வளர்த்து கொண்டு இருந்தார்களோ அவர்களுக்கு எப்படி பரீட்சை ஒரு லேசான ஒன்றோ, அது ஒரு சின்ன உதாரணம். இந்த கடைசி நேரத்தில் படிக்கிறாங்க பாருங்க, சில பேருக்கு அப்படி படிச்சு மூளையே குழம்பி போயிடுது. அவங்க தான் பரிச்ச பயத்தில் இன்னைக்கு நிறைய பேர் முஸ்லீம் அல்லாதவர்களை தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஈமான் இல்லாத அல்லது இல்ம் இல்லாத முஸ்லீம் பிள்ளைகள் கூட அப்படி செய்வதை நாம் பத்திரிகைகளிலே இப்போது பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, யார் அந்த நாளுக்காக இந்த உலகத்திலேயே தன்னை தயார்படுத்திக் கொள்ளவில்லையோ அவர்களுக்கு அங்கே விசாரணை மிக சிரமமாக இருக்கும், மிக சிரமமாக இருக்கும். அல்லாஹ் எப்படி விசாரிப்பான், எதை குறித்தெல்லாம் விசாரிப்பான், அந்த விசாரணைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் குர்ஆனும் ஹதீஸுகளும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றன. அவற்றை படிக்க வேண்டும், கற்க வேண்டும், அதற்காக பயிற்சி எடுக்க வேண்டும். இந்த மாநாடு அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் இதனால் வரை தேர்ந்தெடுத்த தலைப்புகளிலே மிகப்பெரிய மிக முக்கியமான தலைப்பு. இது குறித்துத்தான் எல்லா நபிமார்களும் எச்சரிக்கை செய்தார்கள். இன்னி அகாஃபு அலைக்கும் அதாபயவும் இன் அலீம், மக்களே மிகப்பெரிய மறுமை நாளுடைய வேதனையை நான் உங்கள் மீது பயப்படுகிறேன், அல்லாஹ்வுடைய வேதனை வருவதை நான் உங்கள் மீது பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ஆகிரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை விசாரிப்பதற்கென்றே அவனுடைய ஒரு திட்டத்தை, ஒரு அமைப்பை, அதற்குரிய ஒரு ஒழுங்குமுறையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த ஒழுங்குமுறைக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா விசாரிப்பான். அவன் ரஹ்மான், அவன் ரஹ்மான். அவன் சொல்லிக் கொள்கிறான் தனக்குத்தானே, கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா. அல்லாஹ் அக்பர். அடியார்களே, உங்களது ரப்பு உங்களுக்காக உங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்று தன் மீது கடமையாக்கிக் கொண்டார். எவ்வளவு பெரிய ரஹ்மான் பாருங்கள். இவனை நாம் புகழ்வதற்கு நமக்கு நேரம் இல்லையா? இவனுக்கு முன்னால் சுஜூது செய்வதற்கு இன்று மக்களுக்கு நேரம் இல்லையா? அந்த அல்லாஹுடைய அன்பை நினைத்தே அப்படியே திக்ருகள் தஸ்பீகள் செய்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு பெரிய அருளாளன் ரஹ்மான். நிராசை அடையாதே என்று சொல்கிறான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதூ மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்ன அல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ. நபியே, எனது அடியார்களுக்கு சொல்லுங்கள், வரம்பு மீறி பாவம் செய்து கொண்டவர்கள், சும்மா பாவம் செய்யல, வரம்பு மீறி பாவம் செய்து கொண்டவர்கள், பாவத்தின் எல்லையை கண்டவர்கள், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் திருந்த நினைத்தால், வருந்தினால், என் பக்கம் நீங்கள் திரும்பி வந்தால், உங்கள் எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விடுவேன், நான் மகா மன்னிப்பாளன் மகா கருணையாளன். இந்த ரப்பை பிற மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டாம். இந்த ரப்புடைய ரஹ்மத்தை, ரஹ்ஃபத்தை, மஃபிரத்தை அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு சொல்ல வேண்டாம். இன்று மக்கள் இந்த மன்னிப்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பொய்யான மன்னிப்பை சொல்லி ஒரு கூட்டம் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறது. உண்மையான மன்னிப்பு, ரப்பு அழைக்கின்றான், உங்களது ரப்பு அகிலங்களின் நற்சகன் உங்களை சொர்க்கத்திற்கு அழைக்கிறான், உங்களை மன்னிக்க வேண்டும் என்று அழைக்கிறான். அந்த அல்லாஹுடைய அழைப்பை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. அண்டை வீட்டாருக்கு உனது இரட்சகன் அல்லாஹ், அவன் உன்னை மன்னிக்க நாடுகிறான், உன் மீது கருணை காட்ட நாடுகிறான், நீ அவன் அளவில் ஏன் வரக்கூடாது என்று. ஆகவேதான் இன்று அன்பானவர்களே, இன்று அவர்கள் துணிந்து விட்டார்கள், நம்மை அழைக்கிறார்கள். எப்படி அவர்கள் துணிந்து விட்டார்கள், அழைக்கிறார்கள், தைரியமாக அழைக்கிறார்கள். ஒரு முஸ்லிமை எப்படி நிலைமை மாறி இருக்கிறது பாருங்கள். அல்லாஹு தஆலாவுடைய அந்த அழகிய வல்லமையை பற்றி, அந்த அழகிய கருணையை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை ஸஹீஹுல் புகாரியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையிலே அந்த தீர்ப்பு நாளிலே அல்லாஹுடைய அந்த விசாரணை எப்படி இருக்கும் என்பதற்கு நமக்கு உதாரணம், விளக்கம் சொல்கிறார்கள். இன்னல்லாஹ் كتب الحسنات والسيئات ثم بين ذلك فمن هم بحسنة فلم يعملها كتبها الله عنده حسنة كاملة وإن هم بها فعملها كتبها الله عز وجل عنده عشر حسنات إلى سبعمائة ضعف إلى أضعاف كثيرة وَإِنْ هَمَّ بِسَيِّئَةٍ فَلَمْ يَعْمَلْهَا كَتَبَهَا اللَّهُ عِنْدَهُ حَسَنَةً كَامِلَةً وَإِنْ هَمَّ بِهَا فَعَمِلَهَا كَتَبَهَا اللَّهُ سَيِّئَةً وَاحِدَةً. எல்லாம் ஒரு முறை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா நன்மைகள் என்னவென்று முடிவு செய்து விட்டான், தீமைகள் என்ன என்று முடிவு செய்துவிட்டான், எது நன்மை எது தீமை என்பதையெல்லாம் அல்லாஹ் விளக்கிவிட்டான், முடிவு செய்து விட்டான், பிறகு அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டான். குழப்பமாக விடவில்லை. எது நன்மை எது தீமை என்று அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டான் அவனுடைய வேதத்தின் மூலமாக, அவனுடைய தூதரின் மூலமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு நன்மையை செய்ய நாடுவாரோ, அவ்வளவுதான், ஜஸ்ட் ஒரு நன்மையை செய்ய நாடுகிறார். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் அவர்களது கபரை பிரகாசமாக்குவானாக. அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஃமின் தனது வீட்டிலிருந்து, ஒரு முஃமின் தனது வீட்டிலிருந்து மஸ்ஜிதிற்குள் செல்வதற்கு முன்பாக அந்த வழியில 500 நல்லெண்ணங்களை வைக்கலாம் என்று. எத்தனைங்க? நான் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த எண்ணங்கள் என்பது அப்படியே வந்து செல்லக்கூடியது. சொல்கிறார்கள், வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு முஸ்லிமை கண்டால் சலாம் சொல்லுவேன், ஒரு கண் தெரியாதவரை பார்த்தால் அவரை பள்ளிக்கு அழைத்து செல்வேன், பாதையில் ஏதாவது இடையூறு தரக்கூடியது இருந்தால் அதை அகற்றுவேன். இப்படியாக 500 எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை அவர் வீட்டிலிருந்து மஸ்ஜிதிற்குள் செல்வதற்கு முன்பாக கொண்டு வந்து விடலாம். பாருங்கள், நன்மையினுடைய வாசல்கள் அவ்வளவு விசாலமாக இருக்கின்றன. இங்க பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் நன்மையை எண்ணுகிறான், நாடுகிறான், ஆனால் அதை செய்ய முடியவில்லை அவனுக்கு. ஒரு மஸ்ஜித் கட்ட வேண்டும் என்ற ஆசை, பல யத்தீம்களை படிக்க வேண்டும் என்ற ஆசை, பல விதவைகளுக்கு வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை, நல்ல எண்ணங்கள் நிறைய இருக்கின்றன, ஆனால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுடைய ஒவ்வொரு நல்ல எண்ணத்திற்கும் அவனுக்கு அல்லாஹு தஆலா முழுமையாக ஒரு நன்மையை எழுதுகின்றான். ஹசனதன் காபிலதன், முழுமையாக ஒரு நன்மையை அல்லாஹ் எழுதுகிறான். பிறகு சொன்னார்கள், அந்த ஒரு நல்ல காரியத்தை ஒரு அடியான் மனதிலே எண்ணுகிறான், நினைக்கிறான் செய்ய வேண்டும் என்று, அதை செய்தும் விடுகிறான், அதை செய்தும் விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அவன் செய்த ஒரு நன்மைக்கு 10 நன்மைகளை 700 மடங்குகளாக இரட்டிப்பாக்கி அல்லாஹ் எழுதுகிறான். இப்படியே பன்மடங்குகளாக அல்லாஹ் இரட்டிப்பாக்கிக் கொண்டே இருப்பான். இப்படி ஒரு எண்ணம், ஜஸ்ட் ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு சதக்கா, ஒரு நேரத்துக்கு உணவு வாங்கி கொடுக்கணும்னு ஒரு நியத்து வச்சீங்க, நியத்துக்கு கூலி கிடைச்சு போச்சு, வாங்கி கொடுத்துட்டீங்க. நீங்க கொடுத்தது ஒரு சாப்பாட்டு பொட்டலம் தான், பாத்தீங்களா? நாம் கொடுத்தது ஒரு சாப்பாடு பொட்டலம் தான், ஆனா அல்லாஹு தஆலா எப்படி எழுதுகிறார், அதை 10 மாற்றி 700 அல்லாஹ் மாற்றி, பிறகு அப்படியே பன்மடங்குகளாக அல்லாஹு தஆலா அதை பெருக்கிக் கொண்டே செல்கிறான். நினைச்சு பாருங்க, நீங்கள் ஒரு பிள்ளையை, ஒரு ஏழையின் ஒரு பிள்ளையை நீங்கள் படிக்க வைத்தால், நீங்கள் படிக்க வைத்தது ஒரு மாணவரை, அல்லாஹுவிடத்தில் அது 10 ஆக 10 லிருந்து 700 ஆக இப்படியாக மறுமை நாள் வரை அவருடைய இஹ்லாஸ், அந்த உள்ளத்தின் தேடலுக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா பன் மடங்குகளாக பெருக்கிக் கொண்டே செல்கிறான். அன்பானவர்களே, தொடர்ந்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி சொல்லும் போது ஏதாவது நமக்கு கொஞ்சம் நியத்து வருதா இப்ப மனசுக்குள்ளார, இன்ஷா அல்லாஹ் நான் இதை செய்யணும், வரணும். எப்படி? அந்த நியத்து வரணும். நியத்து வந்துட்டாலே அடுத்து அதற்கு பிறகு அதற்குரிய வழியிட்டிடும். இன்னும் சில பேர் இருக்காங்க, நியத்து வைங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி? போலியான நீயத்து, நீயத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி நாவினால் சொல்லி உங்களை சந்திக்க வந்தவரை ஏமாற்றலாம், அல்லது அவரை சந்தோஷப்படுத்தி அனுப்பலாம். உள்ளத்தை அல்லாஹ் அறிந்தவர். செய்ய வேண்டும் என்ற உண்மையான எண்ணத்தில் சொல்கிறாயா, அல்லது சமாளிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறாயா? இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது செய்ய வேண்டும் என்ற உண்மையான எண்ணத்தை. இன்னைக்கு பேர் சொல்லுவாங்க, இன்ஷா அல்லாஹ் சொன்னா நம்பவே கூடாது. சஹாபாக்கள் காலத்துல இன்ஷா அல்லாஹ் சொன்னா கண்டிப்பா நம்பணும்னு இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்றதே பொய்யான எண்ணத்துல, செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்துல. அஸ்தக்ஃபிருல்லாஹ். எப்படி ஒரு விளையாட்டாக மார்க்கத்தை ஒரு கேலியாக ஆக்கி இருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ இன் ஹம்ம பி ஸய்யிஅத்தின், அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மனிதன் ஒரு தீமையை செய்ய நாடுகின்றான், ஒரு கெட்ட செயலை செய்ய நாடுகின்றான், ஆனால் அதை செய்யாமல் விட்டு விடுகிறான். ஒரு கெட்ட செயலை அவன் செய்ய நாடுகின்றான், ஆனால் செய்யவில்லை, விட்டுட்டான். புரியுதுங்களா? இங்க அடுத்து பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம், புரியுதா? விட்டுட்டான், செய்யணும்னு நினைச்சான், விட்டுட்டான். எப்படி விட்டான்? அதுக்கு விளக்கம் இருக்குது, அடுத்த ஹதீஸ்ல வருது. அல்லாஹ்வை பயந்து விடணும். எப்படி விடணும்? அல்லாஹ்வை பயந்து விடணும். வாய்ப்பு இல்லாததுனால விட்டா வேலைக்கு ஆவாது. எப்படி? சான்ஸ் இல்ல. லஞ்சம் வாங்கியிருக்கலாம், வட்டி வாங்கியிருக்கலாம், அல்லது ஏதாவது ஏமாச்சிருக்கலாம், ஏதாவது செஞ்சிருக்கலாம், ஆனா சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், இல்லாட்டி செஞ்சிருப்பேன். அந்த விடுதல் அல்ல, அல்லாஹ்வுடைய பயத்தால் விடுவது, மறுமையின் அந்த எண்ணத்தால் விடுவது. அல்லாஹ்வுக்கு ஏங்க, இன்னைக்கு நம்மளை சுத்தி பாவம் அப்படியே சூழ்ந்துகிட்டு இருக்கு. ஒரு நியூஸ் பேப்பரை திறக்கிற செய்திக்காக வேண்டி அதுல ஒரு ஆபாசமான ஒரு படம் பார்க்க முடியும். மனசு சொல்லுது அஸ்தக்ஃபிருல்லாஹ், வேணா தப்பு இது அப்படின்னு சொல்லி உடனே நம்ம திருப்பிடுறோம். புரியுதா? இப்படி இருக்கணும். எப்படி? எதை செய்வதற்கு தாக்கத்து இருந்து அல்லாஹுவை பயந்து விடுவர், ரப்பை பயந்து விடுவர், அப்படி விட்டுறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இதற்கும் ஹசனதன் காமிலதன், ஒரு முழுமையான நன்மையை எழுதுகிறான். யார் ஹமர் ரஹீமீன், இப்படிப்பட்ட ரஹ்மான் தானே தன்னை பற்றி நம்மிடத்தில் கேட்கிறான், இவ்வளவு தயால குணமுடைய உனது ரப்பை நீ ஏமாந்திருக்கிறாயே, அவனிடத்தில் வர தயங்குகிறாயே. பாருங்க, அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தீமையை நாடிவிடுகிறான், அதை செய்தும் விடுகிறான். பாருங்க வித்தியாசம், பாருங்க, நன்மை செய்தான், இப்ப தீமை செய்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரே ஒரு தீமையை மட்டும்தான் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த மறுமை நாளில் எப்படி நன்மைகளை கொண்டு வருவான், தீமைகளை கொண்டு வருவான், எந்த அடிப்படை என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஒரு அளவுகோலாக இருக்கிறது. நாம் நமக்கு நன்மை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது, ஆனால் அந்த வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் உள்ளத்திலே நல்ல எண்ணங்களை கொண்டு வரும்போது அல்லாஹு தாலாவிற்கு அந்த நல்ல எண்ணம் பிடித்தமாகி விடுகிறது. அதற்கு அல்லாஹ் கூலி கொடுக்கின்றார். அன்பானவர்களே, தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸிலே மற்றும் ஒரு அறிவிப்பிலே இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மலக்குகள் சொல்கிறார்களாம், ரப்பி ذاك عبدك يريد ان يعمل سيئه وهو ابصر به سبحانه فقال اركبوه فان عملها فاكتبوها له بمثلها وان تركها فاكتبوها له حسنه انما تركها من جرائي اي من اجلي وخوفي. மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய இந்த அடியான் ஒரு தவறை செய்ய வேண்டும் என்று மனதிலே திட்டமிட்டு விட்டான் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள் மலக்குகள். ரப்புக்கு தெரியும், அவன் உற்று நோக்கக்கூடியவன், அடியார்களின் எண்ணங்களை அறிந்தவன், அலீமும் பிதாத்தி சுதூர், நெஞ்சங்களின் ரகசியங்களை அவன் அறிந்தவன், கண்கள் செய்யக்கூடிய மோசடிகளை, கடை கண்ணால் செய்யக்கூடிய தவறுகளையும் அல்லாஹ் அறிந்தவன். அந்த ரப்புக்கு தெரியும், மலக்குகள் போய் சொல்றாங்க இப்படி. அன்பானவர்களே, அல்லாஹு தாலா அந்த மலக்குகளுக்கு சொல்கிறான், அவனை கொஞ்சம் கவனித்துக் கொண்டிருங்கள், ஒரு குபூ, கொஞ்சம் அவனை நீங்கள் வாஷ் பண்ணுங்கள், கொஞ்சம் கவனித்துக் கொண்டிருங்கள், கண்காணியுங்கள். அவன் அதை செய்து விட்டால் அவன் செய்ததை மட்டுமே பதிவு செய்யுங்கள், அவன் அதை விட்டுவிட்டால் அதை நன்மையாக பதிவு செய்யுங்கள், அவன் விட்டது எனது பயத்தால். கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த அந்த அந்தஸ்தை பார்க்கிறோம். மறுமையிலே விசாரிக்கப்படும் பொழுது அங்கே நன்மைகள் எப்படி முடிவு செய்யப்படுகின்றன, நற்கூலிகள் எப்படி வழங்கப்படுகின்றன, பாவங்களுக்கு எப்படி தண்டனை, எப்படி அங்கே கூலி கொடுக்கப்படுகிறது என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் ஒரு அழகிய வழிகாட்டுதல். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு ஹதீஸை பார்க்கிறோம். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்லா கவனித்து பாருங்க, எல்லாருக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நமக்கு நேரா இருந்தா நம்மளை பார்த்தா எப்படி சொல்லுவாங்களோ அப்படிப்பட்ட ஹதீஸுகள் இதெல்லாம். ஏன், அவர்கள் மனைச்சையோடு எதையும் பேச மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டுதான் பேசுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்யா நான்கு நபர்களுக்கு, அப்துன் ரஸக்ஹுல்லாஹு மாலன் வ இல்மா فهو يتقي فيه ربه ويصل فيه رحمه ويعلم لله فيه حقا فهذا بافضل المنازل. துன்யா நான்கு மக்களுக்கு, நான்கு வகையான மக்கள் இந்த துன்யாவில் இருக்கிறார்கள். ஒருவர் யார் தெரியுமா, அல்லாஹு தஆலா அவருக்கு காசு பணத்தையும் கொடுத்தான், இல்மையும் அறிவையும் கொடுத்தான், மார்க்க அறிவையும், ஹலால் ஹராமுடைய அறிவு. அந்த பணம் கிடைத்தால், செல்வம் வந்தால் அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், அந்த செல்வத்தை கொண்டு அல்லாஹுடைய தீனுக்கும் அல்லாஹுடைய அடியார்களுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவையும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். அறிவு என்று சொன்னால் உடனே நீங்க பெருசா புகாரி எல்லாம் மனப்பாடம் பண்ணிருக்கணும், முஸ்லீம் எல்லாம் மனப்பாடம் பண்ணிருக்கணும், குரான் எல்லாம் மனப்பாடம் பண்ணிருக்கணும் அப்படி ரொம்ப தூரத்துக்கு போயிடாதீங்க. ஹலால் ஹராமுடைய இல்மு, உங்களுக்கு கொடுத்த காசிலே ஜகாத் எப்படி கொடுக்க வேண்டும், ஜகாத்துடைய அளவு என்ன, தாய் தந்தைக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, அண்டை வீட்டாருக்கு, இரத்த பந்தங்களுக்கு இப்படியான ஹக்குகள், இவர்களுக்குரிய ஹக்குகளுடைய அறிவையும் அல்லாஹ் கொடுத்திருந்தார். அவர் அல்லாஹுவை பயந்து அந்த பணத்தை சம்பாதித்தார், அல்லாஹுவை பயந்து அந்த பணத்தை செலவு செய்கிறார். நல்ல கவனிங்க, அல்லாஹுவை பயந்து. இங்க பாருங்க, சில பேர் நினைப்பாங்க உலமாக்கள் பயான் செய்யும் போது, சரி சம்பாதிக்கவே கூடாது போல இருக்கு, பகிர்சாவா இருக்கணும் போல இருக்குன்னு சொல்லி, என்ன இந்த ஆலிம்சா எப்ப பார்த்தாலும் பயமுத்துறாங்க இந்த ஆலிம்சாகலாம். காலையில கூட ஒரு ஹதீஸ் சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சு, சொல்லணும்னு பார்த்த நேரம் இல்ல போயிட்டேன். அன்பானவர்களே, இந்த ஆகிரத்துடைய பயம், அது சரி காலையில் இல்ல, நேத்து மக்ரிபில் பேசும்போது, ஒரு மூமின் காலையிலையும் பயத்தில் இருக்கணும், சாயந்தரத்திலையும் பயத்தில் இருக்கணும் அப்படின்னு ஒரு படிச்சோம்ல, அதான் மறந்துருப்போம் அப்படின்னு சொல்லும் போது சில பேர் யோசிக்கலாம், இப்படி பயந்துகிட்டே இருந்தா, கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா, காசு பணம் எப்படி சம்பாதிக்கிறது, வேலைக்கு எப்படி போறது. அன்பானவர்களே, இந்த அர்த்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அப்படி சஹாபாக்கள் விளங்கவில்லை, அப்படி விளங்கியிருந்தா அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மானாக ஆகியிருக்க மாட்டார், உஸ்மான் உஸ்மான் கனியாக ஆகியிருக்க மாட்டார், ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அப்படி ஆகியிருக்க மாட்டார்கள். அன்பானவர்களே, எப்படி விளங்க வேண்டும், ஒரு செல்வந்தருக்கு ஒரு ஏழைக்கு மறுமையை பற்றிய பயம் இருப்பதை விட அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு பணக்காரருக்கு, ஒரு பெரிய வியாபாரிக்கு மறுமையுடைய பயம் அதிகமாக இருக்க வேண்டும். மறுமையுடைய பயம் ஒரு செல்வந்தருக்கு ஏன் அதிகம் தேவை என்றால், அவர் ஹராமை செய்துவிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய ஹக்குகளை மறந்துவிடக்கூடாது, அடியார்களுடைய ஹக்குகளை மறந்துவிடக்கூடாது, அந்த கவலை அந்த பயம் இருக்க வேண்டும். என்ன அர்த்தம் அல்ல, ஆகிரத்துடைய பயம் என்பதற்கு அர்த்தம் துன்யாவை மொத்தமாக விட்டுவிட்டு எல்லோரும் சன்னியாசிகளாக ஆகிவிட வேண்டும், எல்லோரும் ஃபக்கீர்களாக மிஸ்கின்களாக ஆகிவிட வேண்டும் என்பதல்ல. அப்படி தவறா சில பேர் புரிஞ்சு வச்சிருக்கிறான். இப்படி அதுவும் குறிப்பா இன்றைய காலத்தில் சில வாலிபர்கள் எங்கேயாவது ஒரு பயானுக்கோ அல்லது ஒரு வகுப்புக்கோ போயிட்டு கடைசியில ஜுஹுதுன்னு சொல்லி, அதுன்னு சொல்லி, இதுன்னு சொல்லி அவன் கோலத்தை பார்த்தா பரிதாபமா இருக்கு, ஏண்டா உனக்கு இந்த நிலைமை, நான் ஆகிரத்துக்கு போயிட்டேன், ஒரே கவலை, எங்க போனாலும் ஹராம், எங்க போனாலும் பிரச்சனை, வானாலும் விட்டுவிட்டேன். இப்படிப்பட்ட கோழையாக அல்லாஹ்வுடைய கோழையாக இருக்க சொல்லவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதுங்களா அன்பானவர்களே, அவர் என்ன செய்கிறார், யாரு யாருக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்தானோ அதற்கு அறிவையும் சேர்த்து கொடுத்தானோ, அதை கேளுங்க, அவர் அல்லாஹுவை பயந்து கொள்கிறார், தன்னுடைய உறவுகளை சேர்த்துக் கொள்கிறார். ரொம்ப கவலையா இருக்கு, இன்னைக்கு இந்த காசு நிறைய இரத்த உறவுகளை முறிக்க தூண்டிவிடுகிறது. உங்களிடத்தில் எவ்வளவு காசு வருதோ
அவ்வளவு உங்களது இரத்த உறவுகளின் வீடுகளுக்கு நீங்கள் தேடி செல்ல வேண்டும் இல்லையா? அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். ரொம்ப ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஹதீஸ். இன்றைக்கு இந்த காசு பணத்தால் உறவுகளை மறந்தவர்கள், ஏன் உறவுகள் வந்தால் கூட அவர்களை புறக்கணிப்பவர்கள் அவர்கள் ஏழைகள் என்ற காரணத்தால். அதான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஜகாத்து கொடுக்கிறோம், அப்ப இப்ப வந்திருக்கிறார். உனது காலுக்கு கீழே நீ குழி தோண்டுகிறாய் என்று சொல்வோம் அல்லவா, அதுபோன்று உனது நரகத்திற்குரிய வழியை நீ தேடுகிறாய். அப்துல்லா இபின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா, அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக. அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட சஹாபி தெரியுமா, அவங்க சொல்றாங்க, இந்த துன்யால எனக்கு ரொம்ப சந்தோஷம் எதுல தெரியுமா இருக்கு சொல்லிருங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? இன்னைக்கு நமக்கு குர்ஆன் ஓதுறதுல சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் வரணும். தொழுகையில, ஹஜ்ஜுக்கு போறதுல, உம்ராக்கு போறதுல அல்ஹம்துலில்லாஹ் வரணும். ஆனா அந்த சஹாபி என்ன சொன்னாங்க தெரியுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், மன நிறைவு, ரொம்ப பெரிய மன திருப்தி. என்ன தெரியுமா அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் அவனுக்கு ஒரு தேவை ஏற்பட்டு அந்த தேவையை நான் அவனுக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்ற ஆதரவோடு என்னிடத்தில் அவன் வந்தால் அவனுக்கு அந்த தேவையை நான் நிறைவேற்றி கொடுக்கிறேனே, எனக்கு இது அவ்வளவு சந்தோஷமானது. அல்லாஹ் அந்த அடியானுக்கு அந்த தேவையை கொடுத்து அதை நிறைவேற்றக்கூடிய தாக்கத்தை எனக்கு கொடுத்து அவனை என்னிடத்தில் அனுப்பியிருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். நினைத்து பாருங்க, அந்த நல்லவர்கள் எப்படி சந்தோஷப்பட்டார்கள். சொல்றது புரியுதா இல்லையா? இன்றைக்கு நம்மிடத்துல ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கேட்டா முகம் சுழித்து விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். எனக்காக சொல்கிறேன், இப்னு அப்பாஸுடைய இந்த கூற்றை நாம் சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் அல்லாஹ்வுடைய எல்லா ஹக்குகளையும் சரியாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். இவர் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்துகளிலே அல்லது அல்லாஹ்வுடைய அடியார்களுக்குரிய அந்த தரஜாக்களிலே, அஃதலில் மனாசில், ரொம்ப டாப், ரொம்ப பெஸ்ட்ல இருக்கிறார். யாருங்க பாத்தீங்களா? ஏழைய சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? பள்ளிவாசல இருக்கக்கூடிய மிஸ்கீனை சொல்லவில்லை. யாரை சொன்னார்கள்? மிகப்பெரிய செல்வந்தர். அல்லாஹ் செல்வத்தையும் கொடுத்தான், அந்த செல்வத்தை எப்படி சேகரிக்க வேண்டும், செலவு செய்ய வேண்டும் என்ற இல்மையும் அல்லாஹ் கொடுத்தான். அவர் பயத்தோடு இருக்கிறார், தக்குவாவோடு இருக்கிறார், உறவுகளை சேர்க்கிறார். இவர் அஃதலில் மனாஜில். அடுத்து சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொரு அடியான், அவனுக்கு அல்லாஹு தல இல்மை கொடுத்தான், எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற இல்ம் இருக்கிறது. ஆனால் அவரிடத்திலே காசு பணம் இல்லை. ஆனால் நீயத்து நல்ல நீயத்தாக இருக்கிறது. யா அல்லாஹ், எனக்கும் நீ செல்வம் கொடுத்தால், எனக்கும் செல்வம் வசதி இருந்தால் இன்னார் செய்ததை போன்று இவரை போன்று நானும் ஒரு பள்ளி கட்டுவேன், நானும் ஒரு மதரசா கட்டுவேன், நானும் ஏழை எளியவர்களுக்கு உதவுவேன் என்ற நல்லவர்களின் அந்த செயல்களை பார்க்க பார்க்க இவரும் அப்படியே அந்த நல்ல எண்ணங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரெண்டு பேருடைய கூலியும் அல்லாஹ்விடத்திலே சமம் என்பதாக. பாருங்க, ரெண்டு பேருடைய கூலியும் அல்லாஹ்விடத்திலே சமமானது. இது சம்பந்தமா நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், 4423 ஹதீஸாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போருக்கு போயிட்டு திரும்ப வரும் பொழுது அப்ப சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன பில் மதீனத்தி அக்வாமன் மா ஸிர்தும் மஸீரன் வலா கதஅதும் வாதியன் இல்லா ஷரகூக்கும் ஃபில் அஜர். மதீனாவிலே சில மக்கள் இருக்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே எங்கெல்லாம் போனீர்களோ, எந்தெந்த பள்ளத்தாக்குகளை எல்லாம், வழிகளை எல்லாம் நீங்கள் கடந்து சென்றீர்களோ, நன்மையில் அவர்களும் உங்களோடு சேர்ந்திருக்கிறார்கள் என்று. ஆனால் அவர்கள் போருக்கு வரவில்லை, மதீனாவிலே இருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வஹும் ஃபில் மதீனா, அவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டேவா எங்களோடு நன்மையிலே பங்கு பெற்றுக் கொள்கிறார்கள்? சொன்னார்கள், ஆம், மதீனாவில் இருந்து கொண்டே அவர்கள் வராததற்கு காரணம் ஹபசஹுமுல் உதுர், அவர்களுக்கு இருந்த அனுமதிக்கப்பட்ட காரணத்தால், நோயின் காரணமாக அல்லது வறுமையின் காரணமாக, அதனால் அவர்கள் வர முடியவில்லை. எனவே அவர்களுக்கு உங்களை போன்ற கூலி கண்டிப்பாக உண்டு. இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, அங்கே மறுமையினுடைய விசாரணை என்பது செயல்களுக்கு, பிறகு எண்ணங்களுக்கு, எண்ணங்களுக்கு ஏற்ப அமைந்த செயல்களுக்கு இப்படியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விசாரணையை வைத்திருப்பான். சில நேரங்களிலே நாம் பார்ப்போம், நாம் தப்பு செய்யாத மாதிரி, புரியுதா, நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம், நம்ம வந்து ஒண்ணு தப்பு பண்ணல நினைப்போம். ஆனா மறுமையில போய் பார்த்தாதான் தெரியும், பிரச்சனையில நம்மளும் சிக்கியிருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படி இது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸை பாருங்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக, இரண்டு முஸ்லிம்கள் சண்டை செய்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வாள் எடுத்து சண்டை செய்கிறார்கள். அந்த காலத்தில் வாள், இந்த காலத்தில் துப்பாக்கி. இப்போது சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார். இப்ப ஒருத்தர் ஒருத்தர் கொன்னுறார், சரியா? நாங்க கேக்குறீங்களா, கவனிக்கிறீங்களா? ஒருத்தர் ஒருத்தர் கொன்னுறார். இப்ப நீங்க சொல்லுங்களேன், ஒரு ஜட்ஜா ஒரு நடுவரா இருந்து கொன்னவரை தூக்கி சொல்லுங்க, கொன்னவரை தூக்கி நரகத்தில் போட்டுடணும், கொல்லப்பட்டவரா பாவம் செத்து போயிட்டான், பாவம் அவனை கொலை செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் எங்க போயிடணும் சொல்லுங்களேன், சொர்க்கத்துக்கு அனுப்பிடணும்னு நம்ம நினைக்கலாம். நினைச்சா நினைச்சு தப்பு, நினைப்பு தப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார், கொன்றவனும் நரகத்திலே கொல்லப்பட்டவனும் நரகத்திலே சொன்னான். சஹாபாக்கள் நடுங்கி போயிட்டாங்க. காலு யா ரசூலல்லாஹ் ஹாதல் காத்தில் ஃபமா பாலுல் மக்தூல், இந்த ஆளு கொன்னா அவன தெரியும், அவனுடைய பிரச்சனை தெரியுது, அவன் நரகத்துக்கு போறான், ஆனா இந்த கொல்லப்பட்டவனுடைய நிலை ஏன், இவனுக்கு ஏன் நரகம், விளக்கம் கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவனும் தனது சகோதரனை கொல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் ஆசையில் இருந்தான். அவன் வாழ் ஓங்கிருச்சு, அவன் வாழ் முந்திருச்சு, அதனால இவன் போயிட்டான், அவன் தப்பிச்சுட்டான். புரியுதா இல்லையா? எப்படி நம்ம பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது, இவன் கொல்லப்பட்டுட்டான், இவனுக்கு சொர்க்கம், கொன்றவனுக்கு நரகம் என்று தெரிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொன்றவனுக்கு நரகம் கண்டிப்பா, கொல்லப்பட்டவனும் நரகத்திற்கு தான் செல்வான். ஏனென்றால் இவனது உள்ளத்திலும் அந்த எண்ணம் தான் இருந்தது, தனது சகோதரனை கொல்ல வேண்டும் என்று. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, நான் முன்பு கூறிய அந்த திருமதியுடைய ஹதீஸின் தொடரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பார்க்கிறோம். இந்த நியத், அதை தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு வர மறுமையினுடைய விசாரணையில இந்த நியத் அமல், புரியுதுங்களா? இங்க பாருங்க, வஅப்துன் ரஸக்ஹுல்லாஹு மாலன் வலம் யர்ஸுக்ஹு இல்மா, ஒருவரிடத்துல காசு பணம் எக்கச்சக்கமா இருக்கு, ஆனா இல்மு இல்லை, எப்படி செலவு செய்ய வேண்டும் என்ற அறிவு இல்லை. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், கோச்சு கூடாது. சில பேரை பார்த்திருப்பீங்க, வீடு கட்டுவாங்க, நல்ல வசதியா கட்டியிருப்பாங்க, அன்றைக்கு பார்த்தா நல்லா இருக்கும், அவருக்கு பிடிச்சிருக்கு, எல்லா வசதியும் இருக்கும். திடீர்னு ஒரு மாசம் கழிச்சுட்டு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்திருப்பாரு, கட்டினதெல்லாம் திரும்பி அடிப்பாரு, ரூம் ஹால் ஆக்குவாரு, ஹால ரூம் ஆக்குவாரு, கிச்சனை தூக்கி அங்க போடுவாரு, இப்படி செய்வார். என்ன செய்யறதுனே தெரியாது, காசை வச்சுக்கிட்டு, காசு பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுனே தெரியாது. திடீர்னு ஒரு காரை வாங்குவார், புது கார் வாங்குவார், நல்லா இருக்கும், நல்லா பார்த்தா வாங்கினார், திடீர்னு இந்த கார் வேணாம்னு சொல்லிட்டு அடிமாட்டு விலைக்கு ஏதோ வர்ற விலைக்கு வித்துட்டு இன்னொரு காரை வாங்குவார். எப்படி காசு அங்கே பாழாகிறது பாருங்க. தேவைகளுக்கு அவசியத்திற்கு செய்து கொள்வதில் மார்க்கம் உங்கள் மீது நம் மீது நெருக்கடியை ஏற்படுத்தவில்லை. ஆனா முட்டாள்தனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்றாங்க, இல்மு இல்லாததுனால ஃபஹுவ யஹ்பிது பிமாலிஹி பிகைரி இல்மின், என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்புறார், அந்த காசு பணத்தை வீணாக்குகிறார். லா யத்தகி ஃபீஹி ரப்பஹு, தனது ரப்பை பயப்படுவதில்லை, வலா யஸ்லு ஃபீஹி ரஹிமஹு தனது உறவுகளை சேர்ப்பதில்லை, வலா யஅலமு லில்லாஹி ஃபீஹி ஹக்கா இந்த செல்வத்தை கொடுத்தவன் அல்லாஹ்தானே அவனுக்கென்று இதில் ஹக்கு இருக்கிறது என்றெல்லாம் அவர் நினைத்து பார்ப்பதில்லை. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரொம்ப கேடுகட்ட மோசமானவன் கீழ்த்தரமானவன் சொன்னாராம். புரியுதுங்களா? இது பாருங்க, அடுத்து பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னொருவரிடம் காசு பணமும் இல்லை, இல்மும் இல்லை, அறிவும் இல்லை, மாலும் இல்லை. இந்த மனிதர் தப்பிச்சுட்டார் நினைச்சிடாதீங்க, ஆனா இவர் நீயத்து மோசமா இருக்கு. எப்படி இருக்கு? நீயத்து மோசமாக இருக்கிறது. அவர் இந்த ரெண்டு கடைசியா மூணாவது சொன்னாங்களா, முதல்ல ரெண்டு பேரும் பார்த்துட்டோம், காசும் இருக்குது இல்மும் இருக்குது, இரண்டாமவர் காசு இல்ல ஆனா இல்மு இருக்கு, மூன்றாமவர் காசு இருக்குது ஆனா இல்மு இல்லை, காசு இருக்கு இல்மு இல்லை, அநியாயம் அக்கிரமம் வீண் அதாவது செலவுகள், இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் அவரு காசு பணத்தை அள்ளி வீசுறார். இவர் நாலாவது ஆளுநத்துல காசும் இல்லை பணமும் இல்லை, காசும் இல்லை இல்மும் இல்லை, செல்வம் இல்லை வசதியும் இல்லை இல்மும் இல்லை. இவர் என்ன பார்க்கிறாரு? இந்த மாதிரியான செல்வந்தர்களை பார்க்கிறார். என்னகிட்டயும் ஒரு காசு இருந்தா இப்படி ஒரு வீடு கட்டுவனே, அந்த வீட்டை இப்படி மாத்துவனே, நானும் இப்படி செய்வனே அப்படி செய்வனே என்பதாக அந்த மூன்றாவது இல்ம் இல்லாத மனிதர் இருக்கிறார் அல்லவா, காசு பணத்தை நல்ல வழிகளிலே செலவு செய்யாமல் தனது ஆடம்பரத்திற்காக மட்டும் அனாவசியமாக வீண் விரயமாக செலவு செய்கிறார் அல்லவா, அவரை பார்த்து நானும் இப்படி ஆகியிருப்பேனே, நானும் இப்படி செய்வேனே என்பதாக ஆசைப்படுகிறார். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், فَهُوَ بِنِيَّتِهِ فَوِزْرُهُمَا سَوَاءٌ, அவர் என்ன நீயத்து வைத்தாரோ அந்த நீயத்துப்படிதான் அவருக்கு, இருவருடைய பாவமும் ஒன்றுதான், இருவரும் பாவத்திலே சமமானவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக அந்த ஆகிரத்துடைய விசாரணை என்பது அல்லாஹு தாலா அதற்கென்று ஏற்பாடுகளை அதற்கென்ற திட்டங்களை வைத்திருக்கிறான், அதை நாம் அறிய வேண்டும். அல்லாஹு தாலா எப்படி அங்கே ஹிசாப் விசாரணை செய்வான், அந்த விசாரணையிற்கு பிறகு எப்படியெல்லாம் அல்லாஹ் கூலி கொடுப்பான். சில பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு விசாரணையும் இருக்காது, அல்லாஹு தாலா அவர்களுக்கு கூலி கொடுக்கும் பொழுது கணக்கு வழக்கு இல்லாம கூலி கொடுப்பான். மறுமையில அவர்கள் விசாரணைக்கு வரும் பொழுது கணக்கு வழக்கு இல்லாமல் அவர்களுக்கு கூலி. அவங்க யாருன்னு நினைச்சு பாருங்க, நபிமார்கள் என்று அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டானா, அல்லது நபிமார்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள் என்று அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டானா, அல்லது சஹாபாக்களுடைய மாணவர்கள் தாபிஈன்கள் என்று அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டானா? இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஜுமருடைய 10வது வசனம், இன்னமா யுஃபஸ்ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், இன்னமா யுஃபஸ்ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், நீங்கள் பொறுமையாளர்களாக இருந்தால் மறுமையிலே நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு கணக்கு வழக்கில்லாமல் அல்லாஹு தாலா கூலி கொடுப்பான். பொறுமை, எதில் பொறுமை? மனைவியிடத்திலே பொறுமை, பிள்ளைகளிடத்திலே பொறுமை, பணியாளர்களிடத்திலே பொறுமை, நண்பர்களிடத்திலே பொறுமை, சகோதரர்களிடத்திலே பொறுமை. வாழ்க்கையில் பொறுமை என்பது ஒரு விசாலமான ஒன்று. உங்களுடைய தொழில்துறையிலே திடீரென்று நஷ்டம், பொறுமை. சிலருக்கு பிள்ளை வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறார்கள், பிள்ளை பேரு கிடைக்கவில்லை, பொறுமை. சிலருக்கு பிள்ளை கிடைத்தது ஆனால் பிள்ளை இறந்து விட்டது, பொறுமை. நோய் வருகிறது, பொறுமை. மன கஷ்டம் வருகிறது, பொறுமை. இப்படியாக பொறுமை என்பது ஒரு எல்லையற்ற ஒன்று. எந்த வகை பொறுமையை வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடித்தாலும் அல்லாஹ்வுக்காக. எப்படி? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே விசாரணை இல்லாமல் கணக்கு வழக்கு இல்லாமல் அல்லாஹ் கூலி கொடுக்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, அங்கே ஆகிரத்துடைய அந்த விசாரணை நாள் என்பது அதை நினைத்து நினைத்து ஒவ்வொரு அமல்களையும் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை கூறி முடிக்கின்றேன். நபி அவர்கள் சொன்னார்கள், நன்மையில் எதையும் நீ லேசாக மதித்து விடாதே, நன்மையில் எதையும் நீ லேசாக மதித்து விடாதே. எந்த நன்மைக்காக நீ மன்னிக்கப்படுகிறாய், எந்த நன்மைக்காக உனக்கு சொர்க்கம் கொடுக்கப்படுகிறது என்பதை நீ அறிய மாட்டாய். ஒரு மனிதர் காட்டு வழியில போறாரு, தாகமாக இருந்த அந்த நாயை பார்க்கிறார், எனக்கு ஏற்பட்ட கஷ்டம் இந்த நாய்க்கு ஏற்பட்டு விட்டது என்பதாக அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்தார். அல்லாஹ் அவரை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டார். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது எந்த ஒரு நன்மையால் உங்களுக்கு கிடைக்கப்படுகிறதோ, சுப்ஹானல்லாஹ். ஆகவே ஒவ்வொரு நன்மையையும் அந்த விசாரணை நாளிலே இந்த நன்மை என்னை பாதுகாக்கும், அல்லாஹ் இந்த நன்மையால் என்னை பாதுகாப்பான், இந்த நன்மை நான் சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக ஆக வேண்டும் என்று அந்த இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி செய்யும் போது, கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த விசாரணை நாள் என்பது அல்லாஹ்வுடைய அருளால் கண்டிப்பாக இத்தகைய மக்களுக்கு இலகுவாக லேசாக ஒரு நற்செய்தி, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நற்செய்தி, உங்களுக்கு சொர்க்கம் உண்டு, அப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதீ குன்தும் துஆதூன் என்ற அந்த நற்செய்தி கிடைக்கப்பெறும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நாம் பேசியதை விட கேட்டதை விட சிறந்த முறையிலே அல்லாஹுவை வணங்குவதற்கு, அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு, அடியார்களுடைய ஹக்குகளை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய மார்க்கத்தை பேணுவதற்கு உதவி செய்வானாக. என்னையும் உங்களையும் நம்முடைய எல்லா முஸ்லிமான சகோதரர்களையும் துன்யா ஆகிறத்துடைய எல்லா குழப்பங்களிலிருந்தும் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன நிம்மதியையும் அவனுடைய அன்பையும் அருளையும் மன்னிப்பையும் தந்தருள்வானாக. நல்ல முடிவை தருவானாக. ஆகிறத்திலே நம்முடைய அமல்கள் எழுதப்பட்ட ஏடுகள் வலது கையிலே கொடுக்கப்பட்டு அல்லாஹுடைய தூதரை கண்டு அல்லாஹுடைய தூதரின் சிபாரிசால் சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களிலே அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. அல்லாஹு மக்ஸிம் லனா மின் கஷியத்திக்க மா தஹவுலு பிஹி பைனனா வ பைன மஆசிக வ மினல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மஸாயிப துன்யா வ மினல் அமலி மா துபல்லிகுனா பிஹி ஜன்னதக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.